الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا معشر الجن والإنس، ألم يأتكم رسل منكم يقصون عليكم آياتي وينذرونكم لقاء يومكم هذا؟ قالوا بلى، شهدنا على أنفسنا، وغرتهم الحياة الدنيا، فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم هذا وما كانوا بآياتنا يجحدون. وقال تعالى أيضا: وتلك الأيام نداولها بين الناس. وقال تعالى أيضا: من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கு வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் அதிகமாக எவ்வளவு தான் நன்றி செலுத்தினாலும் போதாது. அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த சிறப்பான, இந்த மேலான, எல்லா முழு உலக வஸ்துக்களை விட சிறந்த அல்லாஹ் பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதுதான் ஈமான், இஸ்லாம். இந்த கலிமாவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, முழு உலகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அவனுக்கு இந்த கலிமா கிடைக்காவிட்டால், கலிமா கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால், அவன் ஒரு பெரிய துட்பாக்கியசாலி, பெரிய ஒரு நஷ்டவாளியாகத்தான் கருதப்படுவான். மாற்றமாக ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே எந்த பாக்கியமும் கிடைக்கவில்லை, மாற்றமாக அல்லாஹ் கலிமாவை அவனுக்கு கொடுத்திருக்கின்றான், ஈமானை கொடுத்தான் என்றால், அவன் ஒரு பெரியோர் பாக்கியசாலியாக கருதப்படுவான். ஏனென்றால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, உலகம் தற்காலிகமானது, உலகத்துடைய இன்பங்கள் தற்காலிகமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் தற்காலிகமானது. ஆகரத்துடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால், உலகத்துடைய கஷ்டங்கள், ஆகரத்துடைய சிரமங்கள், நரகத்துடைய வேதனைகள், அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான நிலைமைகளோடு இந்த உலகத்துடைய முழு கஷ்டங்களையும் ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஹதீஸிலே, சஹியான ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹி முஸ்லிமிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவருடைய முழு வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டிருக்கிறார், அவனுக்கு சந்தோஷம் என்றா என்ன தெரியாது, இன்பம் என்றா என்ன தெரியாது, அப்படி இன்பத்தை அனுபவிச்சதே இல்லை, இன்பம் என்றா என்னன்றே தெரியாது அவனுக்கு. அப்படி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஸ்பஹு ஃபில் ஜன்னத்தி ஸபஹா, அந்த மனிதரை சொர்க்கத்துக்குள்ள போட்டு எடுத்து அவனுக்கு சொர்க்கத்தை காட்டிட்டு அவனுக்கு இந்த கேட்கப்பட்ட ஹல் ரஐத ஹைரன் கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அந்த மனிதர் உலகத்துல முழு வாழ்க்கையிலையும் அவர் கஷ்டத்திலே காலத்தை கழிச்சிருக்கிறார், துன்பத்திலே அவரது வாழ்நாளத்தில முடிச்சிருக்கிறார், அப்படியே மௌத்தானார். இப்படி கஷ்டப்பட்ட மனிதரை சொர்க்கத்துல போட்டு எடுத்து அவனிடத்துல கேட்கப்பட்டா, ஹல் ரஐத கைரன் கத், ஹல் ரஐத ஷிட்டதன் கத், ஹல் மர்ர பிக புஸுன் கத், உலகத்துல ஏதாவது ஒரு கஷ்டத்தை துன்பத்தை சிரமத்தை பார்த்திருக்கிறியா அனுபவிச்சிருக்கிறியா என்று அவனிடத்துல கேட்கப்பட்டா, அந்த வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்ட மனிதர் அவருக்கு இன்பம் என்றா என்னன்னு தெரியாது, இன்பத்தை பார்த்ததே இல்லை. அந்த வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டவர் சொல்லுவாரா, சொர்க்கத்தை பார்த்த உடனே நான் அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், உலகத்துல எந்த ஒரு இன்பத்தையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கவலையையும் துன்பத்தையும் நான் அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லுவார். இதுல இருந்து என்ன விளங்குறோம் என்றா, கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிரமமும் உலகத்துல ஒரு மனிதன் பட்ட அவ்வளவு கஷ்டங்களும் சொர்க்கத்தை கண்ட உடனே மறந்து போயிடும். சொர்க்கம் அவ்வளவு இன்பமானது, சொர்க்கம் அவ்வளவு மேலானது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். அதே போல ஒரு மனிதர் அவர் வாழ்க்கை பூரா இன்பத்திலே காலத்தை கழிச்சிருக்கிறார், அவருக்கு கஷ்டம் சிரமம் கவலை பிரச்சனை நோய் எதா என்னன்னே தெரியாது, அப்படி எந்த ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவர் உலகத்துல அனுபவிச்சதே இல்லை. இந்த மனிதரை இவரை நரகத்துல போட்டு எடுத்து இவருக்கு நரகத்தை காட்டிட்டு இவர்த்த கேட்கப்படுமாம், உலகத்துல ஏதாவது ஒரு நல்லத, ஒரு நலவை, ஒரு இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்கிறியா, உனக்கிட்டால ஏதாவது ஒரு நலவு போயிருக்குதா என்று அவன்கிட்ட கேட்கப்பட்டா, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், உலகத்துல எந்த ஒரு நலவை நான் பார்த்ததே இல்ல, உலகத்துல எந்த ஒரு இன்பத்தையும் நான் அனுபவிச்சதே இல்ல, எனக்கு இட்டால ஒரு இன்பம் போய் போயிட்டும் இல்ல என்று அப்படி சத்தியம் செஞ்சு சொல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நரகம் எவ்வளவு பயங்கரமானதா இருக்கு, சும்மா நரகம் நரகம் என்று பேசுறோம், ரசூலுல்லாஹ் நரகத்தை உண்மையாக விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி சொன்னார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அந்த ஆகரத்துடைய இன்பங்களோட உலகத்துடைய இன்பங்களை வச்சு பார்த்தா இந்த உலகத்துடைய இன்பங்கள் எதுவுமே ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லணும். அதே போல ஆகரத்துடைய துன்பங்கள் கஷ்டங்களோட உலகத்துடைய கஷ்டங்கள் துன்பங்கள் சிரமங்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றா உலகத்துடைய கஷ்டம் கஷ்டமே இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத், இந்த கலிமா, இந்த ஈமான், இஸ்லாம், இதனுடைய உண்மையான பொறுமதி இன்ஷால்லா சக்கராத்துல தான் விலகும், கயாமத்துடைய நாளில விலகும். ஏனென்றா உலகத்துல அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழ்ந்து மௌத்தான அத்தனை காபிர்களும் சொல்லுவாங்களா, அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழ்ந்து மௌத்தான காபிர்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா, நாங்க முஸ்லீம்களா இருந்திருந்த எவ்வளவு நல்லா இருந்திருக்கு. கலிமாவுடைய பொறுமதி அப்ப விளங்கும். இன்னைக்கு எங்களுக்கு இந்த ஈமான், இந்த இஸ்லாம், இந்த கலிமா, கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம தியாகங்கள் இல்லாம சும்மா உம்மா வாப்பாவால கிடைச்சதுனால பொறுமதி இல்லாம இருக்கு, இதனுடைய அருமை இல்லை எங்களுக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எதா இருந்தாலும் அது சிரமம் கஷ்டம் தியாகத்துக்கு பின்னால் அது கிடைக்கும் என்று சொன்னா அது ரொம்ப பொறுமதியா இருக்கு, அதுல எந்த ஒரு பழுது வரவும் விடமாட்டோம், அதை பாதுகாப்போம், அதை கவனிப்போம், அதை கண்காணிப்போம், அந்த சிந்தனையில இருப்போம், அந்த கவலையில இருப்போம், அந்த யோசனையோட இருப்போம். சும்மா கிடைச்சது கணக்கு இல்லை, உமா வாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்துட்டு போறாங்க, பிள்ளைகள் நாசமாக்குது மண்ணாக்குது நாங்க பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு புள்ள அது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து அது சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தையும் அல்லது ஒரு சாமான, ஒரு வாகனம், ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு காணி பாதுகாக்கிறார், கண்காணிக்கிறாங்க, கவனிக்கிறார். எங்களுக்கு இந்த கலிமா உழைப்பு இல்லாம முயற்சி இல்லாம தியாகங்கள் இல்லாம சிரமம் இல்லாம கிடைத்ததுனால கலிமாவை பத்தி கவலையே இல்லை. எங்களுக்கு எத்தனை தொழுகையை மண்ணாக்கிட்டு இருக்கிறோம் நாங்க, எத்தனை தொழுக சலாவா போச்சு, மஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம், புது வருஷத்தில் இருக்கிறோம், போன மஹர்ரம்ல இருந்து இந்த மஹர்ரம் வரைக்கும் எத்தனை தொழுக சலாவா இருக்கிறீங்க, எத்தனை தொழுக விடுபட்டு இருக்குது, எத்தனை ஹராத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், எத்தனை பெரும்பாவங்களை ஈடுபட்டு இருப்போம், எவ்வளவு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறோம், கவலையே இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வால எங்களுக்கு சொல்லப்பட்ட எத்தனை கடமைகளை பாலாக்கிட்டு இருக்கிறோம், செய்ய வேண்டியதை செய்யாமலும் தடுக்கப்பட்டதை செஞ்சிட்டும் இருக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கவலை இல்லாம இருக்கிறோம். ஏனென்றா இந்த ஈமான், இந்த இஸ்லாம், இந்த கலிமா உழைப்பு முயற்சி தியாகம் இல்லாம கிடைத்ததனால் சஹாபாக்களுக்கு, பலர்களுக்கு, சஹாபாக்கள் போன்றவர்களுக்கு யார் வேற வேற மார்க்கங்கள் இருந்து அவர் உண்மையை தேடி, உண்மையை கண்டு, உண்மையை விளங்கி, அவர் ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு தன்னை பெற்றோர்கள், தன்னை சகோதர சகோதரிகள், தன்னை குடும்பத்தார்கள் எல்லாம் ஒரு அமைப்புல இருந்து அதெல்லாம் விட்டுட்டு, அல்லது பல சொத்துக்களையும் இழந்து, எத்தனையோ இன்பங்களை இழந்து, எத்தனையோ கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் இழந்து விளங்கி இந்த ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அவங்க தான் உண்மையாக இந்த ஈமான, இந்த கலிமாவை விளங்கினோம். அதனாலதான் வரக்கூடிய பல சகோதரர்கள், பல சகோதரிகளை பார்க்கிறோம், அவங்க எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவங்க சுப தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு முதல் சஃப்ல நிற்கிறார். எங்கட சுபம் எல்லாம் அல்லாட காவல். சொல்லக்கூடியவங்கள சுபகம் பாவம் பரிதாபம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள்ல நாங்க ஒருத்தர முனாபிக். முனாபிக் என்ன தெரியுமே? நயவஞ்சகன், உள்ளத்துல குஃபுர மறைச்சி வச்சுக்கொண்டு வெளிரங்கத்துல தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர் முனாபிக். எங்கட காலத்துல ஒருத்தர நாங்க முனாபிக் என்று விளங்குறேன்னா, நாங்க அவரை பார்ப்போம், தொழுகையில அவரோட தொழுகையை தான் கவனிப்போம். தொழுகையில இமாம் ஜமாத்துக்கு சுபஹுடைய இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு தொடர்ச்சியா வாராரா என்று நாங்க அவரை பார்ப்போம். சுபஹுடைய இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு தொடர்ச்சியாக வராதவரா இருந்தா நாங்க அவரை முனாஃபிக் என்று விளங்கிக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சுபஹுடைய இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு தொடர்ச்சியா வராதவங்களை முனாஃபிக் என்று நாங்கள் முடிவு செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தொழுகையுடைய விஷயத்துல இன்றைக்கு ஏந்த உங்களோட ஹாலாத்தை கொஞ்சம் யோசிச்சு பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களுக்கு தவிர மக்கியவங்களுக்கு தொழுக ஒரு பெரிய அலட்சியாகத்தான் இருக்கும், பெரிய ஒரு சுமையா தான் இருக்கும், பாரமா தான் இருக்கும் என்றார். அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு தொழுகை ஒரு பாரமாக, ஒரு கஷ்டமாக, ஒரு சிரமமாகத்தான் இருக்கும் என்றார்கள். எல்லா விஷயங்களுக்கும் நேரம் ஒதுக்குறோம். அஞ்சு நேர தொழுகைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எங்கள்ல ஏராளமா இருக்கிறார். ஒவ்வொரு மஹல்லாவையும் எடுத்து பார்த்தா அந்த மஹல்லாவுல வயது வந்து தொழுக கடமையான ஆண்கள் அவங்கள சொல்லக்கூடிய அவங்களோட பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா, வீதாசாரத்தை எடுத்து பார்த்தா 140%, 50%, 60%, இப்படித்தான் சொல்லக்கூடியவங்க இருக்கிறார். 100%க்கு 100 எங்கட பள்ளிவாசல்ல, எங்கட மஸ்ஜித சுத்தி வளைச்சிருக்கக்கூடிய இந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய வயது வந்த ஆண்கள், ஆண்களை மட்டும் நாங்க எடுத்து பார்ப்போமே, முதலாவது வயது வந்த ஆண்கள் 100%க்கு 100 தொழுறாங்க என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்கள் எத்தனை இருக்கும்? தொழுத ஒரு முஸ்லிம் கிட்ட இல்லை என்றா அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஹதீஸ்ல வந்து. இந்த தாடி வைக்கிறது, தொப்பி வைக்கிறது, தொப்பி போடுறது, இந்த வெளிரங்க முஸ்லிம் என்று விளங்கி கொடுத்துக்குள்ள அடையாளங்கள், அது நான் நீங்க விளங்கி கொடுத்துக்குள்ள அடையாளங்கள். ஆனால் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட தெளிவான உண்டு என்னடா, ஒரு காபிருக்கு முஸ்லிமுக்கு வித்தியாசம் தொழுகை என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையுடைய விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கோங்க சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் தொழையணும், தடை இல்ல. வஜுலத்லியா அல்அர்து மஸ்ஜிதன் வதஹூரா, அஞ்சு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கும் கொடுக்கப்படாத அஞ்சு விஷயங்கள் அல்லாஹ் எனக்கு குறிப்பாக தந்திருக்கிறான். அதுல ஒன்று தான் முழு உலகத்துடைய பூமியையும் தொழக்கூடிய ஒரு இடமாக, மஸ்ஜிதாக, சுஜூத் செய்யும் தலமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி தந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆண்களை பொறுத்தவரையில இமாம் ஜமாத்தோட தான் தொழணும். இமாம் ஜமாத்தோட ஆண்கள் தொழுவது வாஜிப். அப்படி ஏதாவது ஒரு கட்டம் ஆபீஸ்ல இருக்கிறோம், மஸ்ஜித் எங்கேயோ இருக்குது, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அம்மஸ்ஜிதுக்கும் ஆபீஸ்க்கும் பெரிய தூரம், போறது சிரமம், வாங்க சத்தமும் கேட்கறது இல்லைன்னா எங்களுக்கு ஆபீஸ்லயே தொழுது கொள்ளலாம். அதுக்கு எந்த தனி ரூம் ஒன்று தேவை அப்படி ஒன்று இல்லை. பருத்தியார கணக்கு தொழுகைக்கு தேவையும் இல்லை. ஒழு செஞ்சாச்சு, தொழுதாச்சு. நாலு ரக்கா தொலை, அஞ்சு நிமிஷம் தாராளம். அமைதியா தொலைணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள, நல்ல அமைதியா. அவைகளை நாங்க போன் எடுத்து பேசுற நேரம் எடுத்து பாருங்களே, சும்மா வீணான பேச்சு எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு நேரங்கள் வீணா போகுது. ஒவ்வொருத்தரோட பேசுற ஒரு நாளைக்கு நாங்க போன்ல பேசக்கூடிய நேரங்கள் எடுத்து பார்த்தோம் என்ன, சுபஹானல்லாஹ், எத்தனை மனுஷியாரம் பேசுறோம். அதுல தேவையான பேச்சு எவ்வளவு, தேவையில்லாத பேச்சுகள் எவ்வளவு, வீணான பேச்சுகள் எவ்வளவு, பாவமான பேச்சுகள் எவ்வளவு, பொய் எவ்வளவு, ஏராளம். ஏதாவது கண்ணியமான சோழர்களே, அப்ப இந்த எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் தொலை சுஜூத் செய்ய நேரம் இல்லை என்று சொல்றேன்டா ஒரு முஸ்லீம், அவர் எப்படி ஒரு உண்மையான முஸ்லீமா இருக்கேன்? அது மேலான சோழர்களே, களிமா சொன்னா எல்லாரும் முஸ்லீம் தான். சும்மா யாராவது வேற நோக்கத்தோட வந்து களிமா சொல்லிட்டாரேண்டா, நாங்க அவரை முஸ்லீம் என்று தான் சொல்லுவோம். அவரது அந்த ரங்கத்தை, அவரது உள்ளத்தை தோண்டி பாக்குற பொறுப்பு எங்கடைய இல்லை. சொல்றாத்துக்கு வரேன், அவர் ஒரு வேறொரு நோக்கத்தோட வரையணும், மாற்றமான ஒரு சிந்தனையோட வரையணும். ஆனால் அவர் வெளிரங்கத்துல வச்சு அவர் களிமா சொல்ல தயார் என்று சொல்லிட்டா, விரும்பித்தாரேண்டா, அவருக்கு களிமா சொல்றது எங்கட எல்லாத்தையும் கடமை சொல்லி கொடுக்கிறோம். அவர்கிட்ட அவர் வந்த நோக்கத்தை அலசி ஆராய்றது, அது சம்பந்தமான கேள்வி கணக்கு கேட்கிறது, ஹிசாபும் அல்லாஹ், அது அல்லாஹ்வோட பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மேலான சிறந்த கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். அல்லாஹு தஆலா ஒரு கலிமா சொல்லாத ஒரு மனிதன் எவ்வளவு தான் நல்ல காரியங்களை செய்தாலும் அவர் கொடுக்கிறார், தாராளமா மக்களுக்கு உதவி செய்கிறார், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிறார், குடும்பங்களுக்கு தாராளமாக வாரி வழங்குகிறார். நல்ல காரியம், நல்ல விஷயம், அதுக்குள்ள கூலி அல்லாஹ் உலகத்தை கொடுத்து முடிச்சிருவார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில மரணிப்பார் என்றால் அவர் நிரந்தரமான நரகத்துக்கு தான் போவார். ஆனா கலிமா சொன்ன ஒரு மனிதர் அல்லாஹ்வை உண்மையாக விளங்கி ஏற்றுக்கொண்டு மௌத்தானால், அவர் குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த குற்றங்கள் பாவங்களுக்குள்ள தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த காலங்கள் முடிவடைந்ததுக்கு பின்னால அல்லாஹு தஆலா நிச்சயமாக ஒரு நாள் அவரத அந்த பீரியட், அந்த தண்டனையுடைய காலம் முடிவடைந்ததுக்கு பின்னால நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு அவர் சொர்க்கம் அனுப்பி வைக்கப்படுவார். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம், கடைசி சொர்க்கவாதிக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் இந்த முழு உலகத்தை போல 11 மடங்கு விசாலமான சொர்க்கம் கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அந்த சொர்க்கத்துடைய பூமி முழுக்க முழுக்க தங்கம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம், அர்தோ அத்தஹத், அதனுடைய மண் கஸ்தூரி என்றார். அல்ல, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கற்கள், ஹசாவுஹா அல்லூலு, சிறிய சிறிய கற்கள், முத்துக்கள் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய பொதுவான மாளிகைகள், லபினத்துன் மின் ஜஹப் வ லபினத்துன் மின் ஃபில்லா வ மிலாதுஹா அல் மிஸ்க் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செங்கல் தங்கமாயிருக்கும், அடுத்த செங்கல் வெள்ளியாயிருக்கும். அந்த ஒரு செங்கல் அடுத்த செங்கல்லோட சேர்க்கப்பட்டிருக்கிறது கஸ்தூரியை கொண்டேனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் அவருடைய அமல், அவர் அவருடைய பேணுதல், அவர் அவருடைய பக்குவம், அவர் அவருடைய இஹ்லாஸ், அவர் அவருடைய நல்ல குணங்கள், அவர் அவர் உலகத்துல வாழ்ந்த எப்படி வாழ்ந்தாரோ, எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாரோ, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியிருப்பாரோ, அதுக்கேத்த மாதிரி சொர்க்கத்துல அந்தஸ்துகள், தரஜாக்கள், உயர்ந்த பதவிகள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும். பொதுவாக எங்களுக்குள்ள சிலவங்க மிச்சம் அலட்டிக்கொள்ளக்கூடாது, மார்க்க விஷயத்துல மிச்சம் அலட்டி கொள்ளாம சும்மா நியூட்டல்ல போகணும் என்றார். அது அஞ்சு நேரம் மட்டும் தொழுது கொண்டு சில சகோதரர்கள் அதோட அவங்க அவங்கள திருப்திப்படுத்திக் கொள்றாங்க. நாங்க அஞ்சு நேரம் மட்டும் தொழுதா போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் சிலவங்க தொழுகையே இல்லை, ஆனா பல நல்ல காரியங்களை செய்யறாங்க. பள்ளிக்கு பள்ளிக்கு மஸ்ஜித் உண்ட கட்டத்துக்கு உதவி கேட்டா உதவி செய்யறார், குமர் காரியங்களுக்கு உதவி செய்யறார், ஏராளமா மாஷா அல்லாஹ் நல்ல நல்ல காரியங்களுக்கு கொடுக்கிறார் எடுக்கிறார். அவர் அதை கொண்டு திருப்தி அடைஞ்சு கொண்டு இருக்கிறார். தொழுகை இல்லை அவர்கிட்ட. அவர் நினைக்கிறார் மாஷா அல்லாஹ் நாங்க இப்படி எல்லாம் நல்ல வேலை செய்ய போல நீ பிரச்சனை இல்லை, நாங்க தொழாத்தையும் இப்படி வேலைகள் செய்தோம் தானே. சிலவங்க சில பொது வேலைகள் ஈடுபடுறாங்க, வீடு கட்டி கொடுக்கறாங்க, அல்லது வேற வேற மக்களுக்கு பல அமைப்புகள்ல உதவி செய்யறாங்க. நன்மையை நிச்சயமா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் தொழுகை இல்லை என்றா அவன் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகை அடிப்படமே இல்லாத சோதனை. நாங்களே எங்களுக்கு பத்துவாவை கொடுத்துக் கொள்ளக்கூடாது, நாங்க செய்த தவறுகளே நாங்க சரி கண்டு கொள்ளக்கூடாது, நாங்களே செயல்களை வச்சு நான் திருப்தி அடைஞ்சு கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் உலமாக்கள் கிட்ட குர்ஆன் ஹதீஸை வச்சு எங்களுக்கு தெளிவாக எங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முகத்துதி இல்லாம அல்லாட பொருத்தத்தை எங்கட நலவ எங்கட ஆசிரத்தை நாடி அல்லாட பொருத்தத்தை நாடி எங்களுக்கு துப்புரவாக எங்கட நாங்க செய்யக்கூடிய செய்யக்கூடியது தவறா இருந்தா எங்களுக்கு தவறு என்று தெளிவா சுட்டி காட்டக்கூடிய தகுதியானவங்கள்ட்ட விருப்பம் உள்ளவங்கள்ட்ட நாங்க செய்ததை முன் வச்சு கேட்கும். நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்றேன், இப்படி ஒரு வியாபாரம் செய்தேன், இப்படி ஒரு பழக்கம் எனக்கு தெரிக்கு, இப்படி ஒரு வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன், இது சரியா பிழையா? மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே சொல்லக்கூடியவங்க அல்லாஹ்வை பயந்து தெளிவான முறையில விஷயத்தை எடுத்து அவருக்கு முன்வைக்கும். நீங்க செய்யறது சரி, நீங்க செய்யறது பிழை. மேலான கண்ணியமான சகோதரர்களே தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு விளங்கிக்கோங்க, படிச்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதிகமான சகோதரர்கள் எங்களோட முஸ்லீம்கள்ல அவங்க மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களோ அல்லது அவங்களோட குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அவங்களோட வியாபார கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ கேட்கிறே இல்லை. ஆனா சொல்லுகிறார், குர்ஆன் ஓதுறார், ஜிக்ர் செய்கிறார், நல்ல முயற்சிகளில் ஈடுபடுறார், நன்மையான வேலைகளையும் செய்கிறார். அவரு அவருடைய வியாபாரத்தை எடுத்து பார்த்தா அவர் மாற்றம். யாருக்கிட்டையாவது ஒரு தொகையை கொடுத்தாச்சு, மாசம் மாசம் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சர்வசாதாரணமா செய்யறாங்க. அப்படி நான் அந்த அவர்கிட்ட இருந்து 50 லட்சம் எடுத்திருக்கிறேன், இவர்கிட்ட இருந்து 1 கோடி எடுத்திருக்கிறேன், இன்னொருத்தஞ்சு லட்சம் எடுத்திருக்கிறேன், இவருக்கு 1 லட்சம், அவருக்கு 5 லட்சம், இவருக்கு 10 லட்சம் மாசம் மாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் என்னத்துக்கும் அந்த அந்த தள்ளி எடுத்து பல வியாபாரங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது வட்டி தானே மேலான சோதர்களே. இது எப்படி இந்த குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய தொகை இது எப்படி ஹலாலாவும் அவ்வளவு இழப்பம் இல்லையா? இன்னும் விலங்கே இல்லையா? ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி செய்யறார், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்யறார், நிறைய நல்ல வேலைகள் ஈடுபடுறார். சிலர்கள் உலமாக்களோட நல்ல தொடர் பேச்சிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சொந்த விஷயங்களை தந்த வாழ்க்கையோட கொடுக்கல் வாங்கல் தந்த குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் கேட்கறதுக்கு தயாரில்லை. சிலவங்க கேட்க பயம், கேட்டா வானமே தான் செய்யலாது, அதனால சும்மா அப்படியே பேசிக் கொண்டு இருப்போம் என்று போறாங்க. கேட்டு சும்மா சரி ஹராம் என்று சொல்லிட்டாரேடா. மேலான கண்ணியமான சோதரர்களே வருமானத்துக்கு நிறைய வழிகள் இருக்கு. சம்பாதிக்க நினைச்சமேண்டா சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்ற உங்களோட நோக்கமா இருந்தா நிறைய குறுக்கு வழிகள் இருக்கு, நிறைய மாற்று வழிகள் இருக்கு சம்பாதிக்க. ஜெயிலுக்கு போயிட்டு பாருங்களே, லேடிஸ் செக்ஷன்ல போயிட்டு பார்த்தா எங்கட தாத்தமார் எங்கட மாமிமார் நிறைய இருக்கிறாங்க, வயசுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க, ரெட் ஹேட்டையோட இருக்கிறாங்க. அங்க உடுக்க கொடுக்கற உடுப்பத்தான் உடுத்து கொண்டு இருக்கணும். இல்ல அபாய போட்டவங்களோ என்ன போட்டவங்களோ அவங்க கொடுக்கற எந்த உடுப்ப குற்றவாளி என்று உள்ளுக்கு வந்தோட அங்க என்ன சொல்லப்படுதோ அதான் செய்யும். 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே தள்ளிய நோக்கமாக்கி கொண்டாங்க, பணத்தை நோக்கமாக்கி கொண்டாங்க, வருமானத்தை நோக்கமாக்கி கொண்டாங்க, துனியாவை நோக்கமாக்கி கொண்டாங்க, ஹலால் ஹராம் பாக்கேல சொல்றாங்க, ஏதோ ஒரு அமைப்புல சம்பாதிக்கிறாங்க. யாராவது ஏதாவது கொடுக்கிறார், அவங்களுக்கு ஏதாவது பெரிய தொகை ஒன்று கிடைக்கிறத எடுத்துக்கொண்டு வராங்க, ஏர்போர்ட்டுகள்ல பார்த்தா சர்வ சாதாரணம். சீரழிவு, பண்ணிய பழைய குனிச்சு கொண்டு வர வேண்டிய நிலைமை. இந்தியாவுக்கு வியாபாரங்களுக்கு போ வரக்கூடியவங்க ஆண்களும் பெண்களும் பலர்கள் போட்டல் எடுத்துக்கொண்டு போறாங்க. இங்க இருந்த ஏர்போர்ட்ல எடுத்துக்கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போயிட்டு விற்கிறாங்க. நாங்க குடிக்கிற இல்லை, இவருக்கு இத்தனை போட்டல் எடுத்துக்கொண்டு போக வேணுமே, அனுமதி இருக்கே. அபாயா உடுத்து கொண்டு போறாங்க, அங்க கஸ்டம்ஸ்ல கூப்பிட்டு வா வா, எத்தனை வச்சிருக்கிறாய் உள்ளுக்கு, எத்தனை அபாயாக்குள்ள எத்தனை போட்டல் அடிச்சிருக்கிறாய், எவ்வளவு மானம் போகுது மேலாண் சோதனை. இது எங்களை முஸ்லீம்களுடைய ஹாலா சர்வ சாதாரணமாக தடுக்கப்பட்டது. அதை யார் ஹலாலாக்கினாலும் அது ஹராம் தான், அதை யாராலையும் ஹலாலாக்க இயலாது. அல்லாஹ் ஹராமாக்கினத்த கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாராலையும் ஹலாலாக்க இயலாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் சரி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, ஏன காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் எல்லாரும் பின்பற்றணும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எல்லாம் ரசூல்மார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இருந்தாலும் நான் எந்த தீனை கொண்டு வந்திருக்கிறேனோ, அல்லாஹ் என் மூலமாக எந்த தீனை அறிமுகப்படுத்திருக்கிறானோ, அதுக்கு தான் அவங்க கட்டுப்பட்டு நடக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தோட மௌத்தோட எங்கட உங்கட வாழ்க்கை முடியுமேண்டா, பிரச்சனையே இல்லை. இந்த ஜும்மாக்களும் தேவையில்லை, பயானும் தேவையில்லை. என்ன வேண்டியத்தை செஞ்சுட்டு அடக்கிறதோட மண்ணோட மண்ணா போறைத்தானே போயிட்டு எங்கட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது, எங்கட வாழ்க்கை ஆரம்பிக்குது மௌத்தோட தானே. அதனால தானே நாங்க பயப்பட வேண்டியிருக்குது. எங்கட செயல்களுக்கெல்லாம் சரியான உண்மையான கூலிய அல்லாஹ் தரப்போறான் மௌத்தோட தானே. சக்கராத்துல காட்டுவான், நீங்க வாழ்ந்த காலத்துல செஞ்ச நன்மை தீமையை வச்சு உங்களோட முடிவு சொர்க்கம், உங்களோட முடிவு நரகம். சக்கராத்துடைய நேரத்துல காட்டுவான், காட்டுறதோட முடிவு காட்டப்படும். அதுக்கு பின்னாலே நீ அனுபவிக்கிறேன். நல்லடியாரா இருந்து அவரது கபுரு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, மாற்றமானவரா இருந்து அவரது கபுரு நெருப்பு குழியதாக சூழ்ந்தா, கபுரை நல்லா தோண்டி அழகா தோண்டி உள்ளுக்கு பன்னீர் ஊத்தி வெளியால பன்னீர் ஊத்தி சந்தன குச்சி கட்டு கணக்கா அடுக்குங்க. என்ன மடத்தனமான வேலைகளை செய்யறோம், சந்தன குச்சியுடைய வாசம் எனக்கு உங்களுக்கு அடிக்கும். மையத்துக்கு மனம் பூசுறது வேற விஷயம், உசக்கையால பன்னீர் ஊத்துறோம், மனம் கபுராலிக்கு இல்ல. கபுராளியுடைய கபுரு மனமா அமையும் அவருடைய ஈமான் அமல வச்சுதான். அவருடைய ஈமான் அமல வச்சுதான் கபுரு சேர்த்து குழியில போட்டாலும் சரி, துகி கடல்ல எரிஞ்சாலும் சரி, ஒரு கட்டத்துல சுனாமியில அவருடைய உடல் கிடைக்காம போனாலும் சரி, அல்லது துண்டு துண்டா பிஞ்சி போனாலும் சரி, அல்லது எவனாவது ஒருத்தன் நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பலாக்கி விட்டாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்துல பிரச்சனை இல்லை. அப்படி நடக்க அல்லாட நாட்டம் இருந்தா நடக்கும். ஆனால் இன்பங்கள் துன்பங்கள் அனுபவிக்க போறது ரூஹத்தான் மேலான உயிர் தான். எனவே ஒருத்தர செயலை வச்சுதான் அல்லாஹு தஆலா அதை அமைப்பார். அவருடைய கபர்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கபர் தான் மௌத்துக்கு பின்னால சந்திக்கிற முதலாவது இடம். அது ஒழுங்கா இருந்தா அதுல ஒருத்தன் தப்பிட்டானேடா, ஒருத்தன் அதுல ஈடேற்றம் அடைஞ்சிட்டானேடா, இன்னல் கபர் அவ்வல் மன்சில் மின் மனாசிலில் ஆகிரா ஃபமன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐசர் ஃபமன் லம் யன்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத். அதுல ஒருத்தன் தப்பினோ அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா இடத்துலயும் தப்புவான். ஒருத்தன் அதுல தப்ப இல்லைடா, அதுல ஈடேற்றம் அடைய இல்லையடா, அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா இடமும் கஷ்டமா தான் இருக்க வேண்டாம். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எங்கட ஆகரத்தை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை முன்வைச்சுதான் ஏண்ட உங்களோட அத்தனை விஷயங்களும் அமையும். எங்கட கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள், குடும்ப விஷயங்கள், எங்கட யாவரம் தொழில்கள், எங்கட நல்ல குணங்கள் எல்லாமே நான் அல்லாஹ்வுக்காக ஏண்ட ஆகரத்துக்காக மௌத்துக்கு பின்னால் உண்ட வாழ்க்கையை ஒன்றிருக்கி அதுக்காக வேண்டித்தான் நான் இப்படி செய்யறேன், இல்லாட்டி எனக்கு வேண்டியதை செய்யணும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு கலிமா சொன்ன மனிதருடைய முடிவு அது சக்கராத்துடைய நேரத்துல கலிமாவுடைய பொறுமதி விளங்க வரும், அது முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். அதே போல கபருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், அவருடைய செயல்களை வச்சுதான் அல்லாஹால அமைப்பான். எனவே அந்த ஒத்தன் கலிமா சொன்ன நிலைமையில ஈமானோட மௌத்தாகுவான் என்றா அவன் நரகத்துடைய தண்டனைகள் அனுபவிக்க வேண்டிய வந்தாலும் அது அனுபவிச்சு முடிச்சதுக்கு பின்னால அவன் சொர்க்கம் போவான். சொர்க்கத்துடைய இன்பங்கள் அது எந்த கண்களும் கண்டில்லாத, எந்த காதுகளும் கேட்டில்லாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே மூசலாடி இல்லாத இன்பங்களை அல்லாஹ் என்னுடைய நல்லடியார்களுக்கு தயாரிச்சிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். எனவே ஒவ்வொருத்தர அமல், தியாகம், பேணுதல், பக்குவம், இதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்தை அமைச்சு கொடுப்பார். நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த காலத்தை பொறுத்தவரையில குறிப்பாக என்னோட கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று தான் நல்ல அஹ்லாக்குகள், நல்ல குணங்கள். நல்ல குணம் இருக்குதே அது சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கங்கள் அல்லாஹ் எங்கள்கிட்ட அதை இல்லாமாக்கிறோனும், எனக்கிட்ட உங்கள்கிட்ட இது இல்லாமாக்கணும், மக்கியவங்களை பத்தி தேடுறது, மக்கியவங்களை பத்தி அலசுறது ஆராயுது, மக்கியவங்களோட விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவாவே சொல்றார், இன்ன பஅதல் லன் இஸ்முன், எண்ணங்கள்ல சிலது பாவம் என்றார். சும்மா அவரை பத்தி யோசிக்கிறது, இவரை பத்தி யூகிக்கிறது, இவர் இப்படி ஆயிருக்கும், அவர் அப்படி ஆயிருக்கும் என்று சும்மா கெட்ட எண்ணங்கள் வைக்கிறது. அல்லாஹ் சொல்ற உங்களோட உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள்ல சில எண்ணங்கள் பாவமானது. லன்னூமில் முஃமினீன ஹைரா, முஃமின்களை கொண்டு நல்ல எண்ணம் வைங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒருவர் விஷயத்துல எங்களுக்கு அது தவறா விளங்கினாலும் கூட எங்கட மனசை தற்காட்டி, எங்கட மனசை நாங்க மாற்றி நாங்க நினைக்கணுமா இவர் இந்த நோக்கத்தோட போறாரா இருக்கும், இந்த நோக்கத்தோட இந்த வேலையை செய்தாரா இருக்கும், எங்களுக்கு தவறு என்று எங்கட கண் சொன்னாலும் கூட எங்கட மனசை மாற்றி, எங்கட சிந்தனையை மாற்றி நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ளணும் என்று தான் எங்களுக்கு சொல்லப்பட்டு. தவறான எண்ணங்களாலே மொத்தம் பாவி ஆகி கொண்டிருக்கிறார். அடுத்தது எதிர்த்தைக்கு ஆக பெரிய ஒரு தவறு, ஒரு பெரிய புறப்பாடு தான் செய்திகள். செய்திகள் காலுக்கு விழுந்த உடனே அதை வெளியாக்குறது, அதை அலசுற இல்ல, ஆராயிர இல்ல, அதை தேடி பார்க்கிற இல்ல, அது சரியா பிழையா, அது உண்மையா பொய்யா, அதை பார்க்கிறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ஜாஅகும் ஃபாஸிகுன் பிநபயின் ஃபதபய்யனு, உங்களுக்கு ஒருவர், ஒரு மாற்றமான ஒருவர் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னா அதுல தெளிவு எடுங்க, தெளிவு எடுங்க. வெளியேற்றுக்குரிய மேலாண் சொல்ல தெளிவு எடுக்காம ஒருத்தர் ஒரு செய்தி எனக்கு சொன்னார், நான் அவரை சும்மா நம்பி அவரை பார்த்தா அப்படி பொய் சொல்ற மாதிரி இல்ல, அவரோட சூரத்தை பார்த்தா, அவரோட வாக்க பார்த்தா, அவரோட போக்க பார்த்தா அவர் அப்படி இல்லைன்னு சும்மா நானும் நினைச்சு கொண்டு அவர் சொன்ன செய்தியை எடுத்து நான் இன்னொருத்தருக்கு சொல்றேன். அப்ப அவங்க என்ன சொல்லுவாரு, நான் யாருக்கு சொன்னோ அவர் சொல்வார், ஹசரத் சொன்னார், ஹசரத் ஒரு மௌலவி போய் சொல்லுவாரா, அப்படி பொய் யாரும் சொல்லேன், பொய் சொல்றவங்க ஏராளமா இருக்கிறார், பொய் சர்வ சாதாரணமா போச்சு, இன்றைக்கு பொய் இல்லாம வாழேரா என்று சொல்ற அளவுக்கு பொய் சர்வ சாதாரணமாகி கொண்டிருக்கிறது. அப்படி அப்படியா வந்த காலத்துக்கு தான் நான் நீங்க வாழ்க்கும், அதிகாரம் பொய் சொல்றார், எல்லாரும் பொய் சொல்றாங்க சர்வ சாதாரணமா. பொய்ய சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்கிற எங்களையோட இருக்கிற ரஹ்மத்துடைய அந்த மலக்கு ஒரு மைல் ஒரு கட்ட தூரத்துக்கு அங்கே ஓடிடுறாரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல மீல் ஹதீஸ்ல வந்திருக்கு பொய் சர்வ சாதாரணம், பொய் கேலிக்கும் செய்ய சொல்லக்கூடாது. நான் கேலிக்கு பொய் சொன்னேன், டேய் சும்மா என்னட புள்ளையிலே புள்ளைகளுக்கு நாங்க பயப்பட தட்ட பொய் சொல்றோம், நிறைய பொய் சொல்றோம், பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொள்றது, நான் உங்களுக்கு அதை வாங்கி தரேன், இன்னைக்கு நான் சாக்லேட் கொண்டு தரேன், யோகர்ட் கொண்டு தரேன், சைக்கிள் கொண்டு தரேன், பொய் பச்சை பொய், பொய்ய பழக்கிறோம் நாங்க இந்த பிள்ளைகளுக்கு. பிள்ளைகிட்ட உள்ளத்தை வந்துடும் வாப்பா சொன்னா செய்வார், பாப்பா பேசினா உண்மையை தான் பேசுவார், உமா பேசினா உண்மையை தான் பேசுவாங்க, நாங்கத்தானே பழக்கம். அப்ப அந்த பிள்ளைக்கு அதே சொல்லிடு, வாப்பா நீங்க பொய் சொல்றீங்க, எங்கள உள்ள நம்பிக்கை இல்லாமக்கிறோம், பொய்ய பிள்ளைக்கும் பழக்கிறோம். இந்த கார்ட்டூன்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா பச்சை பொய் தானே, அதுல அதிகமானது உண்மையா? அப்ப இன்றைக்கு முழு உலகத்துல என்ன செய்யப்படுவதுண்டா,
பொய்ய பழக்கிறாங்க, தவறான சிந்தனைகளை உருவாக்குறாங்க. இல்லாதது நடக்கலாதது நடந்த இந்த நாடகங்கள், இந்த டிராமாக்கள் எடுத்து பார்த்தா அதிகமானது உண்மையாது. நடந்ததையா காட்டுறாங்க? அதுக்கு முன்னால முக்காடை போட்டுக் கொண்டிருந்து அழுது கொண்டிருக்கிற பெண்களை எவ்வளவு பேர் இந்த டிராமாக்களை பார்த்துக்கொண்டு ஹாஜிம்மா தலையை போத்திக் கொண்டு இருந்து அழுந்து கொண்டு அவன் நடிக்கிறான். அவன் வருமானத்துக்கு வழி அது, அவன் கணாயத்து போறதுக்கு வழி. அந்த பாத்திர பார்த்துக்கொண்டு, அந்த வழிகேட்டை பார்த்துக்கொண்டு, அந்த பாவத்தை பார்த்துக்கொண்டு நாங்கள் எங்க கண்ணீர் வடிக்கணுமோ அங்க கண்ணீர் வடிக்க இல்லை. அல்லாஹ்க்கு முன்னால கையேந்தி அழக்கூடிய கண்கள், அந்த கண்களை நரகம் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அலோனும் எந்த சந்தர்ப்பத்தில் அலோனும் அந்த இடத்துல அழுவ வருவதில்லை. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால நான் சொல்லிக்கொண்டு வர விஷயம், சொல்ல வந்த விஷயம், இந்த செய்திகள் காதுக்கு விழுந்தா எப்பயும் எடுத்து வாக்க சொல்லக்கூடாது. அத அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்த்த அசல் என்ன, இது யாருல இருந்து இந்த பேச்சு வெளியாவிச்சு, ஆரம்பிச்சவர் யார்? இல்லையா, நான் எனக்கு காலுக்கு முழுதத்தை நான் இன்னொருத்தருக்கு சொன்னேன், அவர் இன்னும் நாலு பேருக்கு சொல்லுவார், அந்த நாலு பேர் எட்டு பேருக்கு சொல்லுவாங்க, எட்டு பேர் நாற்பது பேருக்கு சொல்லுவாங்க. இந்த வெளியான செய்தி எத்தனை பேர் பேசுறாங்களோ அவ்வளவு பாவமும் ஆரம்பிச்சு வச்சவர்கள் கிடைக்கும். எப்படி கொலை காபீல், அதம் அலி இஸ்லாத்துடைய மகன், ஒரு மகன் தான் காபீல், அவர் தான் கொலைய ஆரம்பிச்சு வச்சவர். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கொலையிலையும் அவருக்கு பங்கு கிடைக்கும். அவர் தான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த விஷயத்துல மிச்ச கவனம் செலுத்தும். சும்மா படுதூறு சொல்றது, அடுத்தது ஒருவர்கிட்ட இல்லாத சொல்றது, அவர்கிட்ட உண்மையிலே இல்லை, அந்த மனிதர் அப்படி செஞ்சார். இன்றைக்கு நிறைய எங்கட சமுதாயத்துல தகுதியானவங்க ஒரு பொது வேலைகளுக்கு முன் வராதுக்கு காரணம் பள்ளியுடைய ட்ரஸ்டி போர்டுக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ அல்லது ஒரு நல்ல சமுதாயத்துக்கு தேவையான நல்ல வேலைகள், இன்றைக்கு எவ்வளவு இருக்கு செய்ய வேண்டிய வேலைகள், அந்த நல்ல வேலைகளுக்கோ முன் வாரத்துக்கு தயார் இல்லை, தகுதியானவங்க. ஏனென்றா பேர் ஊத்தே ஆகும். நல்ல வசதி உள்ளவர், நல்ல படித்தவர், நல்ல தகுதியானவர், நல்ல நுணுக்கத்தாளி, உண்மையிலே அப்படியா கொண்டவங்க பொறுப்புகளுக்கு வந்தா வேலை வெட்டிகள் சிறப்பாக நடக்கும். அவங்க வர தயார் இல்லை, மடப்பாறை அடிச்சிடுறாங்க. தந்த கையால செலவழிச்சு செய்தவரையும் பார்த்து அவர் அடிக்கிறார். அவர் இந்த பள்ளியால சம்பாதிச்சு பள்ளி சல்லியால தான் இந்த வேலையை செய்கிறார், இந்த வேலையில் ஈடுபடுறதுனால தான் வாய்க்கு வந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மனிதர் படுதூறு சொல்லக்கூடியவங்களுக்கு 80 கசையாடி கொடுக்கும் மார்க்க சட்டப்படி. உண்மையிலே செய்யறார் என்றா யோசிக்கும். அதை சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்கேடா, அதை எந்த முறையில அந்த தவறை தடுத்தா அந்த தவறு இல்லாம போமோ அந்த முறைய கையாள. அதுக்காக ஊர் உலகம் எல்லாம் சொல்லி மானத்தை போக்கி கேவலப்படுத்தி சீரழிக்க கூடாது. ஏன்னா ஒருத்தர மானத்தை நாங்க போக்கினோம் என்றா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மானத்தை போக்கினவர் மானத்தை அவருடைய வீட்டுக்குள்ள அவர் எல்லாம் கேமரா போட்டு அந்த பாதுகாப்பு போட்டு எஸ்டிஎஃப் வச்சு உலகத்தைக்கிறவன் எல்லாம் வச்சு பாதுகாப்போடு இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். அவனோட வீட்டுக்குள்ள நடு வீட்டுல அவன் பெரிய பாதுகாப்போட இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் கேவலப்படுத்த முன் வந்துட்டான் என்றா நாங்க யோசிச்சு மிதிக்க மாட்டோம். புடியா கொண்ட ஒத்தர் புடி பேர் போனவர் எப்படி போனார் சுபஹான் அல்லாஹ் என்று நாங்க புதுமைப்படுவோம், ஆச்சரியப்படுவோம். அப்படி அல்லாஹ் கேவலப்படுத்துவான். என்ன ஒருத்தன் கண்காணிச்சு கொண்டு இருக்கிறானே, ஒருத்தன் பார்த்து கொண்டு இருக்கிறானே, அநியாயத்துக்கு அவன் அனுமதி தர இல்லையே, அநியாயத்தை அவனே ஹராமாக்கி கொண்டானே. இன்னி ஹரம் து துல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் சொல்றான், அடியார்களே நீங்க எல்லாரும் நல்லா விளங்கிக்கோங்க, நான் தான் ரப்பு, நான் தான் ஆண்டவன், நான் தான் படைச்சவன், பரிபாலிக்கிறான், முழு கண்ட்ரோலும் முழு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நான் எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன், நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லணும் என்ற தேவைக்கு அப்படி அவன் ரப்பு, அவனுக்கு வேண்டி ஒன்றை செய்ய. ஆனாலும் அவன் என்ன சொல்றான், நான் எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன்.
உங்களோட ரப்பு யாருக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாய் நான் எந்த அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கி கொண்டேனோ அதே அநியாயத்தை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். நீங்க ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய நான் அனுமதி தர இல்லை, அது ஹராம் என்று அல்லாஹ் சொல்றார். அதனாலதான் அநியாயம் செய்யப்பட்டவன் பதுவாவ பயந்து கொங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அநியாயம் செய்யப்பட்டவர் முஸ்லிம் அல்லாதவரா இருக்கேன் சிலவங்க நினைக்கிறேத்தானே காபிர்த்த காணிய அமைச்சிரேலும் காபிர்தானே அவரு காபிர் கிட்ட கடன் எடுத்தா கொடுக்காட்டி பரவாயில்ல காபிர் இவர் காபிர் என்றே சொல்லிட்டார். காபிர் என்ற வார்த்தையை பாவிக்கையில் அது முதலாவது அதை விளங்கணும். நானு நீங்க களிமா சொல்லாதவங்க எல்லாம் காபிர் இல்ல. காபிர் என்றால் நிராகரிக்கக்கூடியவர். காபிர் என்ற வேர்ட எப்ப பாவிக்கலும் தெரியுமா? ஒருத்தருக்கு முஸ்லீம் அல்லாத ஒரு நான் முஸ்லீம் அவருக்கு நாங்க இஸ்லாத்தை பத்தி நல்ல விளங்கப்படுத்தி அல்லாஹ் படைச்சவன் அவன் எல்லாம் தெளிவா சொல்லி அது அவர் நல்ல விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாதான் காபிர் என்று சொல்லி நாங்க என்னத்தை விளங்கப்படுத்தினோமா? எங்களோட வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி, எங்கள்ட்ட வேலை வேலைக்கு இருக்கிற டிரைவர், எங்களோட ஆபீஸ்ல இருக்கிறார், எவ்வளவு ஃபேக்டரியில வச்சிருக்கிறோம், நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை வச்சு வேலை வாங்குறோம், 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறார், எப்பயாவது அல்லாஹ் பத்தி சொன்னோமா? ரப்ப பத்தி விளங்கப்படுத்தினோமா? எங்களுக்கு சீவன் இல்ல, எங்களுக்கு தைரியம் இல்ல, ரப்ப பத்தி சொல்ல எங்களுக்கு தைரியம் இல்ல. சிலர்கள் இஸ்லாத்துக்கு வர தயார், முஸ்லீம்கள்ட்ட வேலை செய்யறவங்க, இவருக்கு இஸ்லாத்துக்கு எடுக்க பயம், எடுத்தா அவனும் ஜும்மாக்கு போவானே, அவனும் 5 நேரம் பள்ளிக்கு போவானே, பெரிய மண்டை குத்தா போயிடுச்சு. இவர் களிமா இல்ல சுட்டுதான் இவரு இவரது எல்லா வேலையை அவரை வச்சு வாங்குறார். சிலவங்க அப்படி அந்த நோக்கத்தோட வேலைக்கு இருக்கிறார். முஸ்லீம்கள் எடுக்காம முஸ்லீம் அல்லாதவங்க எடுக்கிறாங்க. முஸ்லீம் எடுத்தா அவன் 5 நேரம் பள்ளிக்கு ஓடுவான், அவன் ஜும்மாக்கு போவான், அந்த வேலை எடுப்பான், இந்த தீன் எடுப்பான், அதனால அதை ஒன்று மண்டை குத்தே தேவையில்லை. ஒரு நான் முஸ்லீம் எடுத்துட்டா எங்களுக்கு இந்த நேரம் வேலையை ஒழுங்கா செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சிந்தனையோட நாங்க செய்யக்கூடாது மேலான சோதர்களை. எங்கள்கிட்ட வந்தவரும் அவர் ஈமானோட மௌத்தாவோம். அந்த சிந்தனையோட தான் நாங்க அந்நியவங்களை எடுக்கோம். என்ன கருத்து, ஒரு அந்நிய சகோதரன் நாங்க எடுக்கிறோம் என்றா அவரை தொழிலுக்கு வேலைக்கு எடுத்து அவரோட நல்ல குணமாக நடந்து அவருக்கு எங்கட நல்ல தன்மைகளை காட்டி நல்ல பண்பாடுகளை காட்டி அவர் உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் வரணும், அவரே வாயை திறந்து கேட்கணும், ஹாஜியார் நானும் வரவா, நானும் இந்த களிமாவை சொல்லவா, நானும் ஏற்றுக்கொள்ளவா என்று அவர் கேட்கணும். என்னோட செயலை பார்த்து நாங்க தாராளமா வாங்க என்று சொல்லுவோம். அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்வோம். எத்தனை பேர் எங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை வச்சு நான் சொல்றேன், அந்த வேலை செய்யக்கூடிய வாலிபர், அந்த வேலை செய்யக்கூடியவர் அவர் வர தயார், ஹாஜியார் எடுக்க தயார் இல்லை. ஹாஜியார் அவருக்கு அவரை இஸ்லாத்துக்கு எடுக்க தயார் இல்லை. அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவோம். இவங்க எல்லாரும் வேளாண் இது எங்களுக்கு மட்டும் சொந்தமானதா, முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமான தீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த விஷயத்துல மக்கிய உங்களுக்கு படுதூறு சொல்றது, இன்னொருத்தர்கிட்ட இல்லாத சொல்றது, செய்திகளை நாங்க அலட்டி ஆராயாம சும்மா அப்படியே உள்ளுக்கு எடுத்து அப்படியே வெளிப்படுத்துறது, இதெல்லாம் பெரிய பாவங்கள், இதெல்லாம் பெரிய குற்றங்கள், இதெல்லாம் ஹராம். இந்த விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்தணும். நான் எப்பயும் எங்கட தவறுகளை தான் யோசிக்கணும். உடைய மக்கிய கூட குறைகளை மக்கி நாங்க போனோண்டு எடுத்தாவே பேசுறது, பாவத்தை சம்பாதிக்காம போனோண்டு வைக்கிறோமா? நாங்க சும்மா எடுத்து பாருங்களே, எதுமெண்டா பேசுற பேச்ச கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பாருங்களே. ஒருத்தரோட பேசினா இன்னொருத்தரை பத்தி பலாய கழுவாம நாங்க முடிக்கிற இல்ல பேச்ச, நல்ல வார்த்தைகள் எத்தனை பேசிட்டு வைக்கிறோம் பேச்சில, நாங்க பேசுற வார்த்தைகள் எத்தனை நன்மையானது, எத்தனை பாவமானது. இப்படியே வாழ்க்கை போகுது வேளாண் சகோதரர்களே, வருஷங்கள் முடிஞ்சு கொண்டு போகுது, பௌத்து திடீரென்று வந்து கொண்டிருக்குது, எங்கள் ஆகரத்துடைய நிலம் என்னவாகும்? அதனால இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் அல்பு கெடுங்க, கொஞ்சம் யோசிங்க. என்ன வயசு என்ன, என்ன நிலைமை என்ன, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அவங்கவுங்க செய்த தவறுகள் அவங்கவுங்களுக்கு தெரியும். அவர் அவருடைய சொந்த வாழ்க்கையும் சீராக்கி கொள்ளணும். அதோட நான் சொன்ன அந்த நல்ல குணங்கள், நல்ல தன்மைகளை ஒவ்வொருத்தரும் உருவாக்கி கொள்ள, நல்ல அஹ்லாக்குகள், நல்ல பண்பாடுகளை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டுல பெரிய அளவுல முயற்சிகள்
செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ வெப்சைட்டுகள் திறந்திருக்கிறாங்க. பயங்கரமானது. எப்படி எப்படி கேவலப்படுத்தேனுமோ முஸ்லீம்களை, முஸ்லீம் பெண்களை அப்படியா கொண்ட வார்த்தைகளை கொண்டு, மிக பார்க்க இயலாது அப்படியா கொண்ட வார்த்தைகளை கொண்டு கேவலப்படுத்துறாங்க. சில குறிப்பிட்ட முஸ்லீம் வியாபாரிகள் அவங்க அவங்களோட கடைகளோட பெயர்களை குறிப்பிட்டு போட்டு இந்த கடைகளுக்கு போயிட்டு சாமான் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக இன்னாருடைய எங்கட ஆள் இவரு இந்த கடைக்கு போயிட்டு சாமான் வாங்குங்க. அது அவர் இந்த நோக்கத்தோடு இருக்கிறார், அவர் இப்படி வேலை செய்கிறார், அவர் அப்படி வேலை செய்கிறார். வேளாண் தவறுகளே, பேப்பர்களையும் எப்படி எப்படி எல்லாம் எங்களைய கேவலப்படுத்தேலுமோ, எங்கட சின்ன ஒரு தவற அதை ஹைலைட் பண்ணி அதை மிச்ச பெருசாக காட்டி கைய காலை வச்சு எப்படி எல்லாம் நோவிக்கேலுமோ அப்படியெல்லாம் நோவிக்கிறார். இதுக்கு என்ன செய்யலும் என்னையால உங்களையால் நான் இதா சொல்றேன். இதுக்கு நாங்க பதில் கொடுத்து கொண்டு வேலை இல்லை, எங்கட பேச்சால எங்கட எழுத்தால மட்டும் பதில் கொடுத்து சரி வராது. இதுக்கு ஒரே வழி எங்கட நல்ல குணங்களை காட்டுறதுதான் வழி, எங்கட நல்ல தன்மைகளை வெளிப்படுத்தும். இது எல்லாரும் செய்யறாங்க இல்லையே, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இதுக்கென்று தயாராகி இதுக்கென்று கூட்டம் கூட்டி இத இந்த கருத்துக்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இல்ல, ஒரு கூட்டம் அவங்களோட கருத்துக்கு எல்லாரையும் சேர்த்துக் கொள்றாங்க. நாங்க அதுக்கு எதிராக எங்கட நல்ல குணங்களை காட்டுவோம் என்றா எங்கள்கிட்ட வரக்கூடிய நான் முஸ்லீம் எங்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, எங்கள்கிட்ட சாமான் வாங்குறாங்க விற்கிறாங்க, அவங்களோட நல்லா பழகுவோம் என்றா எங்கட அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் அவங்களுக்கு நாங்க ஏதாவது வீட்டுல செஞ்சா ஏதாவது ஒரு கஞ்ச காட்சினா கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் பங்குடுறது, ஏதாவது வீட்டுல இருப்போ ஏதோ செஞ்சா ஒரு சாப்பாடு ஒன்று இருந்தா அவங்களே கொஞ்சம் அழைச்சு கொள்றது, இந்த முறைகளை கையாளுவோம் என்றா உதவிகள் செய்யக்கூடிய நேரத்துல ஏதாவது பங்குடக்கூடிய நேரத்துல வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் பங்குடாம நான் முஸ்லிம்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்வோமேடா. இத எல்லாரும் எல்லா முஸ்லிம்களும் இந்த விஷயத்த கவனம் செலுத்துவாங்கடா. எங்களோட குர்பானம் நான் முஸ்லிம்ஸுக்கு கொடுக்க இயலாது, அப்ப நாங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது செய்ய வேற ஒரு முறைய கையாளே. வேளாண் கண்ணியமான சொல்ல இந்த அமைப்புல நாங்க எங்கட அஹ்லாக்குகளை நல்ல தன்மைகளை காட்டி எங்கள்கிட்ட நாங்க நான் முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம், நான் ரெட் லைட் பத்தி கொண்டு இருக்க கொல. பொதுவாகவே நீங்க நல்லா பாருங்க, தவறு செய்யக்கூடியவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல எங்கட பெரியார்கள் தான் நிற்கிறாங்க, எங்கட பேர் தான் இருக்கு. ஏன்னா தவறு செய்யறதுக்கு தைரியம் எங்களுக்கு தான் இருக்கு, கட்ஸ் எங்களுக்கு தான் இருக்கு. ஒரு ரெட் லைட் பத்தி கொண்டு இருக்கேன்னா அந்த பாட்டுல போறேன்னா அது நாங்களா தான் இருப்போம். மக்கியவங்க நிக்கிறாங்க, அந்த அவ்வளவு பேரும் பார்த்து கொண்டு இருக்கோல. நான் இந்த சூரத்தோட முஸ்லீம் என்ற அடையாளத்தை காட்டிக்கொண்டு நான் போனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? பேப்பர்ல வர்றது சரிதான், இந்த நியூஸ்ல சொல்றது எல்லாம் சரிதான், இவங்க தான் எல்லாம் குழப்பக்காரர், இவங்க தான் தவறு செய்யறவங்க, இவங்க தான் ஏமாத்துறவங்க, இவங்க தான் சட்டத்தை மீறவங்க, இவங்க தான் சொல்லாம விலகி கொள்றாங்க எங்க தேவைகளை பார்த்து. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான தவறுகளே, நான் செய்த தவறு அது சமுதாயத்துக்கு பாதிக்குது, சமுதாயத்தையே பாதிக்குது என்ற சிந்தனையோட நாங்க எங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறேன். எங்களோட தொழில் வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள் இதுகளை நாங்க ஒழுங்காக்கி கொண்டா தான் நானும் நீங்களும் மட்டும் இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு மௌத்தா போற இல்ல, எங்களோட பிள்ளையல் பிள்ளையிட்ட பிள்ளையல் பரம்பரை இந்த நாட்டுல வாழ வேண்டியிருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டுல ஈமான் இஸ்லாத்தோட நல்ல முறையில வாழ்றதுக்குள்ள கிரவுண்ட் ஒர்க்க நானும் நீங்களை தான் செய்யணும். மேலானவர்களே கொஞ்சம் அதாவது பரந்த சிந்தனையோட எடுத்ததுக்கு எல்லாம் காபீர் 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 என்ற வார்த்தையை பாவிக்காம சில சில விஷயங்கள்ல நாங்க அவங்களே சேர்த்துக்கொள்வோம், எல்லா விஷயத்திலையும் நாங்க சேர்த்துக்கொள்வோம். பள்ளியில ஒரு ஃபங்க்ஷன் என்றா ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாராவது இருந்தா பள்ளிக்கு அழைக்கலும், அழைக்கலாம்னு சொல்றவங்க யாராவது இருந்தா ஜும்மா போற வந்து என்னைய சந்திங்க. படத்தனமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு சமுதாயத்துடைய நஷ்டத்துக்கு நாசத்துக்கு காரணமா இருக்கிற முஸ்லீம்கள் எங்கள இருக்கிறார். அழைக்கலாம் என்று சொல்றேன் ஆதாரத்தோட வாங்க. ஒரு அந்நிய சகோதரர் மஸ்ஜிதுக்குள்ள கொண்டாட ஏதாண்டா வந்து சொல்லுங்க, ஆதாரம் இப்படி இருக்கு, குர்ஆன்ல இப்படி இருக்குது, ஹதீஸ்ல இப்படி இருக்கு சொல்லுங்க. நாங்க ஒதுக்கி 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 அவங்களை வெறுத்து வெறுத்து தான் இன்றைக்கு அவங்க எங்களைய வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரந்த சிந்தனை இல்ல. நாம் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்றோம், சிறிய ஒரு கூட்டமா இருக்கிறோம், முறையில்லாத சில விஷயங்களை பரந்த சிந்தனையோட செய்யாததுனால இன்றைக்கு அவங்க நினைக்கிறாங்க இவங்க தான் எங்களை மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொண்டா மஸ்ஜிதுடைய வெளிரங்கத்தை பார்த்தா அதுவும் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது. எங்களை வீடுகளை பார்த்தா மாளிகை மாதிரி வெளிரங்கத்தை கட்டி வச்சிருக்கிறோம், உள்ளுக்கு கோழி கூடு மாதிரி இருக்குது, வெளிரங்கத்தை பார்க்கறதுக்கு மாளிகை மாதிரி. எங்களை நாங்க ஓடுற வாங்கல, அன்றைக்கு ஒரு போலீஸ் சகோதரர் அவர் சொல்ற ரோட்ல நின்று பாருங்க, ஓடுற நல்ல பொறுமதியான வாகனங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் ஓடுறாங்க. இது ஒருத்தர் சொல்றாரு, அப்ப அவனுக்குள்ள பேசிக்கொள்றார். எங்களை கல்யாண காட்சிகளை எடுத்து பார்த்தா அவனுக்கு கொதிக்குது ரத்தம். ஊருக்கு பேருக்கு உலகத்துக்கு மக்களுக்கு காத்த பச்ச அநியாயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கல்யாணம் ஒரு ஆணையும் பெண்ணை சேர்த்து வைக்கிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சின்ன அளவுல சிறிய அளவுல அல்லது ஒரு நடுத்தரமா ஒரு பணக்காரராக இருக்கிறார், வசதி உள்ளவராக இருக்கிறார், சும்மா ஒரு ஒரு மூலையில போயிட்டு கல்யாணத்தை செய்ய பொருத்தம் இல்ல, ஒரு பொருத்த வீண் நிலையம் இல்லாம அதுக்காக பெரிய ஹோட்டல்கள்ல அவருக்கு அதே நேரத்துல அந்த வரக்கூடிய கெஸ்ட் 1000 பேர் என்ன 1000 பேரை வச்சு சாப்பாடு கொடுக்கறது வேற இடங்கள் இருக்குது. அப்படி அப்படி இருந்தா அப்படியா வந்து இடத்துல செய்வது தானே பொருத்தம். அடையாளத்தை ஹோட்டல்ல கொண்டு வச்சு போட்டா அடையாளம் இருக்காத்துல எங்க இருந்து வந்தது இந்த அடையாளம்? ஆம்பளையில் விளங்குவனும் இந்த பொம்பளைட அவங்க கருத்துக்களை எடுத்து முழுங்கிக் கொள்ள கூடாது. ஈமான் இருக்குதா, இஸ்லாம் தெரியுமா, குர்ஆன் விளங்குதா, ஹதீஸ் விளங்குதா, அதைத்தான் நாங்க சொல்றோம். சும்மா உங்களுக்கு பயானம் பண்ணி எங்க பொக்கட்ட நிறைக்க வர இல்ல நாங்க. பயான் வியாபாரம் அல்ல, பயான் பண்ணி தள்ளி சம்பாதிக்கிறது அல்ல நோக்கம், தீன விக்கிறவங்க அல்ல. விஷயத்தை விளங்குங்க மேலான சோழர்களே. ரேடியோல வெள்ளைக்கு திறந்தா ராவிக்கு வரைக்கும் இரவு வரைக்கும் பயான் தான் போகுது. ஒரு ஆம்பளைங்க அவர் தான் குடும்பத்தை பரிபாலிக்க கூடியவர். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிச்சு நாங்க தான் குடும்பத்தை நடத்தோம், பிச்சை வாங்க கூடாது இந்த பெண்கள்ட்ட. அப்ப வெறும் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டுமல்ல, குடும்பத்தோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாப்பிள்ள விளங்கி தெரியல உலமாக்கள் கிட்ட தகுதியானவங்கள்ட்ட மகள்கிட்ட கல்யாணம் வரும் எப்படி செய்யும், எப்படி செஞ்சா சரி, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, அல்லாஹ் ரசூல் இந்த அந்த பிள்ளைகிட்ட இந்த பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அமையறதுக்கு நான் எப்படி கல்யாணம் செய்யும், எப்படியா கொஞ்சம் மாப்பிள்ளைய பார்க்கணும், எப்படியா கொஞ்சம் பொண்ணை நான் பார்த்து கொடுக்கணும், கேளுங்க தெரியலேண்டா. சும்மா வெளிரங்கத்தை வச்சு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா டிவோர்ஸ் அதிகமாக நடக்க கல்யாணங்கள்ல கரியா குடும்ப வாழ்க்கை 2.5 வருஷம் வாழ்க்கை தான் சர்வ சாதாரணமா டிவோர்ஸ் ஆகி கொண்டு போகுது. இந்த டிவோர்ஸ் ஆன பெண்கள் அல்லாட பயம் இல்லைன்னா விபச்சாரிகளா மாறுவாங்க. நான் இந்த இடத்துல வச்சு சொல்றேன், அதுதான் நடக்கும். ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைய மூணு பிள்ளைய கொடுத்துட்டு இவர் போறார். அந்த பெண்ணுடைய ஏற்கனவே அந்த உம்மா அப்பா கஷ்டப்பட்டு சாதாரண மக்களா இருந்தா பிறந்த நாள்ல இந்த நகை சேர்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கு. சில மாப்பிள்ள மாதிரி கல்யாணம் முடிச்சதோட கைய வைக்கிற நகையில பிச்சைக்கார மாப்பிள்ள மாதிரி வெட்கம் இல்லையா அந்த மாப்பிள்ள மாதிரிக்கு, ரோஷம் இல்லையா அந்த மாப்பிள்ள மாதிரிக்கு. சாச்சா கொடுத்து மாமா கொடுத்து பெரியப்பா கொடுத்து அந்த ஆஜியார்ட்ட எடுத்து இந்த ஆஜியார்ட்ட எடுத்து தான் கல்யாணத்தை செஞ்சிருக்கிறாங்க. அந்த முடிச்ச மாப்பிள்ள அதுல நகையில கைய வச்சா அந்த ஊட்ட வித்தா அதை என்ன பேர்ல எழுதுனா என்ன மாப்பிள்ள மேலான சோழர்களே, மிக கவலைக்குரிய விஷயம். நான் இதேன் சொல்றேன்டா, டெய்லி இன்றைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்து இணைத்த பிரச்சனையை பத்தி இதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்கிறார். அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தவறு நாங்க எல்லாம் தவறு செய்தவங்க தான். நாங்க எல்லாம் வழக்கு மாறல்ல, நாங்க எல்லாம் ஒரு காலத்துல தெரியாம எத்தனை கூத்து போத்திருப்போம், எவ்வளவு பாவங்கள் ஹராத்தை செஞ்சிருப்போம். ஒரு காலம் விளங்கப்படுத்த இல்ல, யாரும் சொல்ல இல்ல, இந்த விஷயங்களை தெளிவா சொல்றதுக்கு யாரும் இருக்க இல்ல. சரி, இப்ப விஷயங்கள் விளங்குது தானே, தெளிவா எடுத்து சொல்றாங்க தானே, கேட்கறதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க தானே. அப்ப இப்பையும் பயான கேட்டு கேட்டு தவறு செய்யறேன்டா, விளங்கி விளங்கி பாவம் செய்யறேன்டா. அல்லாஹ் தண்டிப்பான் மேலான சோதர்களை, அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத அரபனி இத அஸாமன் அரபனி அஸ்தப்து பிமல்லம் யாரிஃப்னி, எனைய விளங்கினவங்க அல்லாஹ் சொல்றான், எனைய விளங்கினவங்க எனக்கு மாத்தமா நடப்பாங்க, என்ன என்னைய விளங்காதவங்களை கொண்டு தண்டிப்பேன். அவங்களை பனிஷ் பண்ணுவேன் என்று அல்லாஹ் சொல்றதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு உலகத்துல முஸ்லீம்கள் அந்நியவங்களால நோவிக்கப்படுறாங்க என்றா, அடிக்கப்படுறாங்க என்றா, கொலை செய்யப்படுறாங்க என்றா, அதுக்கு காரணம் விளங்கின நாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாங்க அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறோம், அதனால தான் அடிக்கப்படுறோம். சும்மாவா அடிக்கிறா இவன் அடிக்கிறா இல்ல, முடிவு மேலே இருந்து வருவது. அவனுக்கு அடிக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கிற அல்லாஹ் அடிவனுக்கு எனக்கு இந்த அநியாயத்தை செய் என்று அவன் உள்ளத்துல போடுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அதனால் இந்த விஷயங்கள் விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு ஜும்மால எல்லாத்தையும் விளங்கப்பட தேவாது, நிறைய உள்ளத்தில் இருக்கிறது சொல்றதுக்கு, ஆனால் சந்தர்ப்பங்கள் குறைவு மேலான சகோதரர்களே கொஞ்சம் யோசிங்க. எங்கட கல்யாண காட்சிகளையும் எவ்வளவு சாதாரணமா சிம்பிளா அல்லது ஒரு ஒரு நடு மீடியம் லெவல்ல நடு லெவல்ல நடுத்தரமாக கல்யாணங்களை செய்யுங்க, ஆடம்பர கல்யாணத்தை விடுங்க. என்ன இது எல்லாம் ஒவ்வொன்றும் அன்னியவங்க பாக்குறாங்க, அன்னியவங்க விளங்குறாங்க, அன்னியவங்க எங்க கல்யாணங்களுக்கு வந்துட்டு அவங்க நல்லதையா பேசி கொண்டு போவாங்க, மாத்தமா தான் பேசி கொண்டு போறாங்க. இது இவர் அங்க எடுத்து இங்க எடுத்து அவனுக்கு ஊத்தி இவனுக்கு ஊத்தி எத்தனையோ பேருக்கு வட்டையில கடன், ஆனா பிள்ளையோட கல்யாணம் ஓபாயந்து நடக்குது. இப்படி ஒன்று தேவையில்லை மேலான சகோதரர்களே. அவங்க அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக நடுத்தரமாக விஷயங்களை செஞ்சு கொடுப்போம். வசதி படைத்தவர்கள் யாருக்கு அல்லாஹ் தள்ளி கொடுத்திருக்கிறானோ அவங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். அவங்க மட்டும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்க இல்லை, ஏழை எளியோர்களுடைய ஹக்கையும் சேர்த்து தான் அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கிறான். அதனால எனக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணம் 2 கோடி செலவழிச்சு செய்யணும், ஆனால் நான் ஒரு 10-50 லட்சத்துக்குள்ள சாதாரண அமைப்புல அந்த கல்யாணத்தை செஞ்சுட்டு மேலதிகமான பணத்தை ஏழை எளியோர்கள் 10 சவனுக்கு வழி இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படும். அப்படி இல்லாததுனால முறையாக எங்கட முஸ்லீம்கள் தயார் இல்லாததுனால அன்னியவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற வாப்பமார் எத்தனையோ பேர் இருக்கிறார், எத்தனை பிள்ளைகள் எங்கட அன்னியவங்களோட போயிட்டு கொண்டிருக்கு. அதனால இந்த இதுக்கெல்லாம் நாங்க நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கல்வி கெடுத்து கொஞ்சம் பரந்த சிந்தனையோட இந்த நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் பயங்கரமான செய்திகளும் மிச்சம் நெருக்கடியான நிலைமைகளும் தான் உருவாகி கொண்டிருக்குது. ஒரே ஒரு வழி தான் நிற்குது, எங்கட கவனத்தை அல்லாவின் பக்கம் திருப்பி அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு ஏந்த தவறை நான் திருத்திக் கொண்டு நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்தி நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்க அல்லாவின் பக்கம் எங்கட கவனங்களை செலுத்துவோம் என்றா அல்லாஹ் எங்கட நெருக்கடிகளை நீக்குவான், கஷ்டங்களை நீக்குவான், நிலைமைகளை சீராக்குவான். இந்த அந்நிய அவங்கள உள்ளத்துல அல்லாஹ் நல்லெண்ணத்தை போடுவான். தலைவராயிருக்கட்டும் எவராவும் இருக்கட்டும், அவங்களோட உள்ளங்களும் அல்லாஹ் கையில தான் இருக்கு. அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய இயலாது, அல்லாஹ் நாட்டுறதான் அல்லாஹ் செய்வான். அவங்களோட உள்ளத்துல இரக்கத்தை போடுறதும் அல்லாஹ், அவங்களோட உள்ளத்துல வெறுப்பை போடுறதும் அல்லாஹ். எங்களைய பத்தி நல்ல எண்ணத்தை அவங்க உள்ளத்துல யாரோ யாரா இருந்தாலும் அவங்களோட உள்ளங்கள நல்ல எண்ணங்களை போடுறவனும் அல்லாஹ், அவங்களோட உள்ளத்துல எங்கள் மீது வெறுப்பை போடுறதும் அல்லாஹ். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாவின் பக்கம் கவனத்தை செலுத்தி நாங்க எங்கட வாழ்க்கையை சீராக்கி எங்கட பழக்க வழக்கங்களை ஒழுங்காக்கி கொண்டு கொடுக்கல் வாங்கலை ஒழுங்காக்கி மற்றவர்கள் மீது நல்லெண்ணம் வச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் செய்த குற்றம் குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. எங்களால் தாங்க இல்லாத சோதனைகளை யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் எங்களுக்கு தந்துராதையா அல்லாஹ், எங்களால தாங்க இல்லாத கவலைகளை எங்களுக்கு தந்துராதையா அல்லாஹ், எங்கட மானங்களை போக்கிராதையா அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. யாரிடத்திலையும் மௌத்து வரைக்கும் கையேந்த வச்சிடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ், கேவலத்துக்குரிய எந்த ஒரு செயலும் யாராலையும் நடந்துடாம எங்களையாலேயோ எங்கட மனைவி மக்களாலேயோ எங்கட குடும்பங்களாலேயோ எந்த முஸ்லீமாலேயும் நடக்காம இருக்க நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌத்தாவ தௌஃபிக் செய்வாயாக. எங்கட கஷ்டங்களை நீக்கிவேயா அல்லாஹ், எங்கட கவலைகளை நீக்கிவேயா அல்லாஹ், எங்கட நெருக்கடிகளை நீக்கிவேயா அல்லாஹ், எங்கட குடும்ப பிரச்சனைகளை லேசாக்கி வையா அல்லாஹ், எங்கட கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட தொழில வியாபாரத்துல பறக்க செய்வாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வையா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய உள்ளத்துல முஸ்லீம்கள் மீது நல்லெண்ணத்தை போட்டுடியா அல்லாஹ். அவங்களோட திட்டங்களை எல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நலவாக அமைப்பாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை இந்த பூமியில் இருந்து சுத்தமாக்கி விடுவாயாக. இந்த பூமியை அவர்களை விட்டு சுத்தமாக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய திட்டங்களை சுக்கு நூறாக்குவாயாக. எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தவிர வேற எந்த பாதுகாப்பும் கிடையாது யா அல்லா. எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப்பும் இல்லையா அல்லா. உன்னை நம்பினோம், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லா. நீ தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் யா அல்லா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து கலிமாவை இந்த உலகத்தில் மேலோங்க செய்வாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.
For more lectures, visit slhub.com.